வணக்கம் அபராஜிதன்.
வணக்கம்.
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியாவிற்கான உங்களது பயணம் எப்படி ஆரம்பமானது, எப்போது ஆரம்பமானது, ஏன் ஆரம்பமானது என்று பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2009 யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து எங்களுக்கான வாழ்கிற உரிமைகள் வந்து சரியான நெருக்கடியான சூழ்நிலையில் போயிருந்தது. அதால் வந்து எங்களுக்கு அங்கே வாழ்கிற நிலைமை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அந்த நேரப்பகுதியில் எங்களோட உயிரை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்காக 2012 இறுதி பகுதியில் ஆஸ்திரேலியா நோக்கி படகு மூலம் வந்து நாங்கள்.
ஆஸ்திரேலியாவை குறிப்பாக நீங்கள் தெரிவு செய்வதற்கு என்ன காரணமாக இருந்தது?
அநேகமான புகலிட கோரிக்கையாளர்கள் வந்து அந்த 2012 காலப்பகுதியில் வந்து ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வருகை தந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அகதிகளுக்குரிய வரவேற்கின்ற ஒரு நாடாக, அகதிகளுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்டாக அந்த நேரத்திலே ஆஸ்திரேலியா அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருந்தது. எனவே அதனால் நாங்கள் ஆஸ்திரேலியா நாட்டை நோக்கி வந்தோம்.
இவ்வளவு எதிர்பார்ப்புடன் நீங்கள் ஆஸ்திரேலியாவை நோக்கி புகலிடம் தேடி வந்திருக்கிறீர்கள். வந்த உங்களுக்கு ஆஸ்திரேலியா எப்படியான வரவேற்பு கொடுத்தது?
எதிர்பார்த்து வந்ததுக்கும் நாங்கள் வந்து இறங்கினோடனே நடந்த செயற்பாடுகள் ஒரு வித்தியாசமாக இருந்தது. இருந்த போதிலும் கூட காலப்போக்கில் வந்து அவைகள் எங்களுக்கு ஒரு சுமூகமான முறையாக எங்களை வெளியில் விட்டு எங்களையும் இங்கு வாழுகின்ற மனிதர்கள் போன்று வெளியிலே நடமாடி தெரியக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருந்தார்கள்.
சரி, பின்னர் நீங்கள் புகலிடம் கேட்டு, அதாவது பாதுகாப்பு கோரி விண்ணப்பித்து உங்களை அகதியாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு 5 வருட தற்காலிக பாதுகாப்பு விசா தற்பொழுது கொடுத்திருக்கிறது இல்லையா? இந்த விசா கிடைக்க பெற்றதற்கு பிறகு நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற இந்த பிசினஸ், கார் வாஷ் பிசினஸ், இந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுது தோன்றியது?
முதல்ல வந்து நாங்கள் இந்த விசா தர்றதுக்கு முன்னம் நான் சென்னையில் தான் இருந்தேன். அப்போ குறுகிய காலம் வந்து ஒரு கார் வாஷில் வேலை செய்தனான். அதுக்கு பிறகு வேறு சில கம்பெனிகளில் வந்து நான் வேலை செய்தேன். பிறகு வந்து எனக்கு டப்போன்ற இடத்துக்கு, அதாவது வந்து எங்களோட விசா நிலைப்பாட்டு படி நாங்கள் வந்து 3.5 வருடம் வந்து ரீஜினல் ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து வசிக்கணுமன்றது அது நிபந்தனை. அப்போ அதன் அடிப்படையில் வந்து நான் வந்து டப்போன்ற இடத்தை நான் தெரிவு செய்தேன். டப்போவில் வந்து ராமண்ணான்றவர் வந்து கார்வோஸ் ஒன்று தொடங்கி வெற்றிகரமாக செயற்படுத்தி கொண்டிருந்தவர். அப்போ நான் அங்கே போனோன்னா அவற்ற ஒரு தொடர்பு வந்து எனக்கு கிடைச்சது. அப்போ அவரோட சேர்ந்து அந்த தொழிலை வந்து நாங்கள் மேலும் 2 பேருமே இணைஞ்சு அதை வந்து நல்ல நிலைமைக்கு, இன்னும் நல்ல நிலைமைக்கும், மேலேயும் இன்னும் நிறைய பேர் அதுக்குள்ள வேலைக்கு சேர்க்கக்கூடிய நிலைமைக்கும் வளர்க்குறதுக்கு வந்து 2 பேருமே சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருந்த நாங்கள். எனவே அவர் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த தொழிலில் வந்து நான் ஈடுபடுறதுக்கு. நாங்கள் செய்து கொண்டிருக்க அந்த தொழில பேர் வந்து ஜேஎஸ் கார்வோஸ் அண்ட் டீடெய்லிங். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் என்று சொல்லி ஒரு இதை வந்து செய்கிறதுக்கும் வந்து இந்த முல்லை என்ற பெயரில் தனியாக நான் செய்கிறதுக்கும் வந்து இப்போ நான் வந்து முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன்.
இப்படியான தொழில்கள் தொடங்குவதற்கு புகலிட கோரிக்கையாளர்கள் அல்லது அகதிகள் அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது முதலீடு இல்லையா?
கண்டிப்பாக.
இதை பெற்றுக்கொள்வதற்கு சிலர் சொல்லுகிறார்கள் மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உங்களுடைய அனுபவத்தில் எப்படி இருந்தது?
என்னை பொறுத்தவரையும் அது எல்லாருக்குமே வந்து அந்த சிரமம் வந்து நிச்சயமாக இருக்கும். ஆனால் வந்து ரீஜினல் ஏரியான்றதை பொறுத்த வரையில் வந்து நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையிலே வந்து நாங்கள் வந்து தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே அங்கே இருக்குது. உதாரணமாக வாடகை, அங்கே தேவைகள் அதிகமாக இருக்கின்றது ஒவ்வொரு தொழில்களுக்கும். அப்போ அதை நாங்கள் போடுகின்ற பொழுது எங்களுக்கு சிட்னி இங்கே நகரப்புறங்களை விட கிராமப்புறங்களில் நாங்கள் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு அவ்வளவான தொகை தேவைப்படாது. அப்போ எங்களுக்கு அது வந்து ஒரு சாதகமான நிலைமையாக இருக்குது தொடங்குறதுக்கு, ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு.
மற்றும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து ஆங்கில அறிவு இல்லையா? ஆங்கில அறிவு என்பது இப்படியான விடயங்களுக்கு தடையாக இருப்பது உண்டு. அப்படி உங்களுக்கும் இருந்ததா? அப்படி இருந்திருந்தால் அதை நீங்கள் எப்படி தாண்டி வந்தீர்கள்?
கண்டிப்பாக. இப்போத்தைய பொறுத்தவரையும் எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது வந்து ஆங்கில மொழி பிரச்சனை தான். ஏனென்று சொன்னால் எங்களோட மொழியில் வந்து நாங்கள் அங்கே ஒருத்தருடையுமே நாங்கள் வந்து எதையுமே பகிர்ந்து கொள்ள முடியாது. அதில் இருந்து நாங்கள் அதுக்காகத்தான் இப்போ கூடிய கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா ஒரு கஸ்டமரோட கதைக்கிறதுக்கோ சரி, இல்லாட்டி எங்களுடைய விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கோ சரி, நாங்கள் சரியான சிரமப்படுறது வந்து மொழி பிரச்சனை தான். அதில் தான் நாங்கள் இப்போ எங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் சரி அதுக்குரிய இதை வந்து நாங்கள் இப்போ ஆங்கில இதயம் வந்து நாங்கள் மெருகுப்படுத்துறதுக்கு, எங்களை வளர்த்துக்கொள்றதுக்கு நாங்கள் அதுக்குரிய முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
அதற்கான வாய்ப்புகள் வந்து ரீஜினல் பகுதிகளில், அதாவது நீங்கள் வாழுகின்ற டபோ பகுதிகளில் இருக்கிறதா? இலவச ஆங்கில வகுப்புகளுக்கு நீங்கள் அங்கு போகலாமா?
டேஃப்ல வந்து அந்த வசதி இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வந்து அங்கே பார்ட் டைமாக வந்து நாங்கள் வந்து படிக்கிறது வந்து அந்த நேர பகுதிகள் வந்து அங்கே இல்லை, இங்கே சிட்னியை மாதிரி இல்லை. அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றது, இப்போ நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து நாங்கள் இப்போ நிறைய பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்து அவள்கிட்ட போய் விண்ணப்பத்தை வைக்கலாம்ன்றதை நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம்.
ஆங்கில மொழி அறிவு என்பது ஒரு வகையான சவால் உங்களுக்கு. அது தவிர வேறு என்ன மாதிரியான சவால்கள் இந்த தொழிலில் உங்களுக்கு இருக்கிறது?
இப்போ மிக முக்கியமாக எங்களுக்கு ஆங்கிலம் தான் முதற்கட்ட பிரச்சனையாக இருக்குது. நிறைய இடங்களை நாங்கள் மாறி இருக்கிறோம். இப்போ வந்து சிட்னியில் இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ஐலண்டில் வந்து இறங்கி நாங்கள் அங்கேருந்து வந்து நாங்கள் சிட்னியிலிருந்து எங்களை பழக்கப்படுத்தி கொண்டு நாங்கள் திருப்பி இங்கேருந்து நாங்கள் இன்னொரு ரீஜனல் ஏரியாக்குன்னு சொல்லி போய் நாங்கள் என்னோடத்துக்கு போயிருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி கொள்கிறோம் முதலாவது. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களோட தன்மையை வந்து நாங்கள் வந்து அறிஞ்சு கொள்வோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், எப்படியான விஷயங்கள் இதுன்னு சொல்லி அப்போ சூழலோடு நாங்கள் ஒன்றிச்சு வாழ்கிறத பற்றி நாங்கள் கற்றுக்கொள்வோம். அப்படியான விஷயங்களும் எங்களுக்கு அதுகளும் ஒரு விதமான சவாலாக இருக்கிறது.
சரி, முதலில் உங்களுடைய கார் வாஷ் அந்த தொழிலை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் சொல்லுங்களேன்.
கார்வோஸை பற்றி சொல்லப்போனால் இப்போ வந்து நாலு பேர் நாங்கள் வந்து அங்கே வேலை செய்கிறோம். ராமண்ணா, நான், ஜூட் என்று சொல்லி இன்னொரு அண்ணன் ஒரு ஆள், மற்றது நிரஞ்சன் என்ற நாலு பேர் வந்து நாங்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறோம்.
எல்லோருமே இங்கு அகதிகளாக வந்தவர்கள் தான்.
அகதிகளாக வந்து இப்பொழுது வந்து 5 வருஷ விசா கிடைக்க பெற்றாக்கள். நாங்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு சாதாரணமாக இப்பொழுது எங்களுக்கு 6-7 கார்கள் என்று சொல்லி நாங்கள் செய்கிறோம். சில நேரங்களில் 10 கார் 12 கார்கள் என்று சொல்லி அது ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்து வருகின்றன. ஆரம்பத்திலே மிகவும் குறைந்த இதுகள் வந்து கொண்டிருந்தாலும் இப்போது வந்து அங்கிருக்கின்ற மக்கள் எங்கள் மீது நல்ல நம்பிக்கைகள் வைத்துக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்கும் எங்களுடைய தொழில் என்னுடைய தன்மை பிடித்ததனால் அதிகமானவர்கள் இப்பொழுது பெற தொடங்கியிருக்கின்றார்கள்.
சரி, டபோவை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய கணிப்பில் உங்களுக்கு டபோ மிகவும் பிடித்திருக்கிறதா? உங்களுடைய பார்வையில் டபோ என்றால் என்ன சொல்லுவீர்கள்?
ஆரம்பத்தில் இங்கிருந்து புறப்படும் பொழுது ஒரு பயம் ஒன்று இருந்தது. ஆனால் அங்கு போன பிறகு எங்களுடைய ஊரினுடைய ஒரு தன்மை அந்த டபோவில் இருக்கின்றது. செம்மண், நெருஞ்சி முள், அங்கத்த மக்கள் மொழிவராக இருந்தாலும் எங்களோட மக்களை போன்றே அவர்கள் மாடுகள் ஆடுகள் எல்லாம் வளர்த்து தோட்டங்கள் செய்து கொண்டு இருப்பது வந்து எங்களுடைய நாட்டில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு டபோவில் இருக்கும் பொழுது கிடைக்கின்றது.
கார் வாஷ் தொழிலை தவிர வேறு என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் செய்வதற்கு?
இப்போ வந்து முல்லை என்ற பெயரில் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இதை வந்து நாங்கள் தொடங்கி இப்போ ஒரு 25 விதமான பணி அதுக்கு நாங்கள் முடிவடைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கு எங்களை போன்ற விசாவில் இருக்கின்றவர்கள் அங்கு வர விரும்பினால் அவர்களுக்குரிய தொழில்களை எப்படி ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களுக்கு அங்கே இருக்கின்ற இடங்களை எப்படி ஒழுங்குபடுத்தி கொடுப்பது, இப்படியான விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அங்கேயும் ஒரு சமூகம், எங்கள் சார்ந்த சமூகம் அங்கேயும் ஒரு நல்லா வாழக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். அப்படியான திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம்.
புகலிடம் தேடி நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வந்து தற்பொழுது ஆஸ்திரேலியாவுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு வகையான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அதை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்?
கண்டிப்பாக. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் வந்திருந்த பொழுது எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை செய்வதற்குரிய அனுமதி தரப்படவில்லை. இங்கத்தை அரசாங்கம் வந்து அதற்குரிய செலவுகளை எங்களுக்குரிய செலவுகளை அவர்கள் தந்திருந்தார்கள். வேறு பலர் கட்டுக்கின்ற டேக்ஸ் மூலமாகத்தான் எங்களுக்கு அந்த நிதிகள் வழங்கப்பட்டிருந்தன. எனவே இப்படி எங்களை போன்றவர்களுக்கு பிற இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் கட்டுகின்ற இப்படியான டேக்ஸ்கள் வந்து அவர்களுக்குரிய உதவிகளை அரசாங்கத்தின் ஊடாக போய் சேருகின்றது. அதால் வந்து எங்களுக்கு ஒரு தாக்கமில்லை, அது ஒரு நன்மை என்று தான் நான் கருதுகின்றேன் கட்டுகின்ற டேக்ஸுக்கு.
புகலிடம் தேடி இங்கு வந்தவர்கள் அல்லது அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
நிறைய பேருக்கு வந்து தெளிவு வந்து குறைவு. இங்கிருந்து போனால் அங்கே வந்து வேலை எடுக்கிறது கஷ்டம், அங்கே இருக்கிறது கஷ்டம் என்ற ஒரு விஷயம் வந்து இல்லை, எனக்கும் இருந்தது ஆரம்பத்தில் அப்படியான ஒரு பயம் அப்படி ஒன்று இருந்தது. ஆனால் அங்கே போன பிறகு அந்த பயம் எல்லாம் நீங்கினது. கண்டிப்பாக அப்படி கிடைச்சாக்கள் வந்து அந்த அரசாங்கத்தின் நேரம்னு சொன்னால் நாங்கள் உயிருக்கு பயந்து நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு கடலில் வந்து நாங்கள் வந்த நாங்கள் அதனால் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் தக்க வகையில் பயன்படுத்தி அந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் இருக்கின்றதன் மூலமாக சிறந்த ஒரு எதிர்காலத்தை வந்து எங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்கால வாழ்க்கையை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நான் நம்புகிறேன். அதே மாதிரி மற்றவர்களும் வந்து அந்த கடப்பாடுகளை பின்பற்றி நடக்கிறதன் மூலம் அவையிலும் வந்து ஒரு சிறந்த எதிர்காலம் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து சிறந்த முறையில் அமைச்சு கொள்ளலாம். எனவே வந்து அவர்கள் எந்த பயமும் படாமல் அவர்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இணங்கி அப்படியான இடங்களுக்கு போய் அவர்களுக்குரிய தேவைகளை இப்படி எங்களை மாதிரி சிறு தொழில்களை ஆரம்பிக்கின்றதோ இல்லாட்டி ஒரு வேலையை தேடி எடுக்கிறதோ அது அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நன்மையான இதை தரும்ன்றதை நான் நிச்சயமாக நம்புகிறேன்.
தமிழ் சமூகத்திடமிருந்து புகலிட கோரிக்கையாளர்களாகிய உங்களை போன்றவர்கள் வேறு என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக இப்போ நான் சொல்ல போனால் அதான் வந்து சிறந்த ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு முக்கியமாக தேவை. என்று சொன்னால் இங்கே இப்போ எல்லாருக்கும் வந்து உழைக்கக்கூடிய வசதி உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ வந்து எங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு வழிகாட்டல்லாம் தேவை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெளிவின்மை தான் எங்கள் அநியமான ஆக்களுக்கு இருக்குது. எனவே வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டல் ஒரு தெளிவுபடுத்தல் முதலாவது எங்களுக்கு தேவை. அதுக்கு அடுத்ததாக வந்து எங்களுடைய ஆங்கில வகுப்புகளை இல்லாடைய ஆங்கில மொழியை நாங்கள் மேம்படுத்துவதற்குரிய உதவிகளை தான் இப்போது நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படியான அமைப்புகளிடமிருந்து.
மிக்க நன்றி அபராஜிதன்.
நன்றி.
ஆஸ்திரேலியாவிற்கான உங்களுடைய பங்களிப்பு மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி.